நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
பாசன நீர் மேலாண்மை என்பது விவசாயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது தமிழகத்தில் நம்ம சாகுபடி பண்ற பரப்பளவில் 50% இலவை பாசனமாகவும் 50% விழுக்காடு மானாவாரி பாசன பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு பாசன பகுதிகளில் எந்த அளவுக்கு நம் மழை நீரை நன்றாக சேகரிக்க வேண்டும், எந்த அளவுக்கு பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர் விளைச்சலை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. அந்த நோக்கத்தை உட்பொருத்தி பல்வேறு தொழில்நுட்பங்கள் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தியுள்ளோம். தமிழகத்தினுடைய நீர் வளங்கள் எந்த அளவுக்கு இருக்குது மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை முனைவர் ரவிராஜ் அவர்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய நீர் வளங்கள் பற்றியும் நிலத்தடி நீர் மேம்பாடு குறித்தும் விளக்கமாக உரையாற்றுவார்.
அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மைக்கு பார்த்துட்டீங்கன்னா மண் மற்றும் நீரின் பங்கு வந்து இன்றியமையாது. இந்த இரண்டு வளங்களுமே தமிழகத்தில் குறிப்பாக இந்த அளவுல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். மண் அரிமானத்தினால மேல் மண் அரிமானம் ஏற்பட்டு வேளாண்மைக்கு சரியான முறையில பங்களிக்கவில்லை. மேலும் மழைநீர் சேகரிப்பு முறைகளை நம்ம சரியான முறையில முன்னாடி பண்ணாதனால அந்த வளங்களும் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது நீர் நிர்வாகம் சரியான முறையில இல்லாததுனால இது வந்து குறைந்து கொண்டே தமிழகத்துல வந்துட்டு. நீர்னு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீர் சுழற்சி முறையில வந்து மழை நீர்னால நம்மளுக்கு மேற்பரப்பு நீர், அதாவது ஏரிகள் அணைகள் இதுலேருந்து வர நீர் எல்லாம் மேற்பரப்பு நீர்னு சொல்றோம். இந்த மேற்பரப்பு நீர்ன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 69 அணைகள் இருக்கு தமிழகத்தில். 69 அணைகள் இருக்கு, 39,000 ஏரிகள் இருக்கு. இது போக சிறு சிறு குளங்கள் பண்ணை குட்டைகள் இதெல்லாம் மேற்பரப்பு நீர் நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேல நம்ம தனியான முறையில அணைகளோ எதுவும் இனிமேல் நம்ம கட்ட முடியாது. ஏன்னா சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால கிராமங்கள் அழியும் இது இருக்கிறதுனால அணைகள் புதிதாக கட்டுவது நம்மளால் இயலாது. அதனால் மேற்பரப்பு நீர் வந்து 90% நம்ம உபயோகப்படுத்தி இனிமேல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டும்தான் இருக்கு. நிலத்தடி நீர் வந்து விவசாயிகள் கையிலேயே இருக்கு, ஆனா அது வந்து ஒரு நிரந்தரமான நீர் கிடையாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம எடுக்க முடியும். நீங்க எவ்வளவு மழை நீரை உள்ளர போடுறீங்களோ அவ்வளவு நிலத்தடி நீர் தான் வெளியே எடுக்க முடியும். நம்ம தமிழகத்துல பாத்துட்டீங்கன்னா கடினப்பாறை பகுதி, கடினப்பாறைன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முக்காவாசி கடலோர பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளுமே கடினப்பாறை பகுதிகள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரின் இருப்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். அந்த பாறைகள்ல இருக்கிற பிளவுகள்ல நீர் வந்து தேங்கி நிற்கும். மழைநீர் வரும்போது சில கட்டமைப்புகள் ஏற்படுத்தி மழை நீரை உள்ளுக்குள்ள நீரூற்றம் செய்யும். அந்த நீரூற்றம் செய்யும் போது இந்த பாறையில பிளவுகள்ல போய் நம்மளுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும். அதுதான் வந்து நம்ம கிணறுகள் மூலமாகவோ ஆழ்துளை கிணறுகள் மூலமாகவோ நம்ம நீரை எடுக்கிறோம். ஆனா இப்ப வந்து தமிழகத்தின் காலகட்டாயம் பார்த்துட்டீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? பொதுவாக கோயம்புத்தூர் வறட்சி பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு நிறைய நீர்வழி பகுதி திட்டங்களை அறிவிச்சு வர்றாங்க. கோவை, ஈரோடு, திருப்பூர், அன்னூர் இந்த பகுதிகளை எல்லாம் பாத்துட்டீங்கன்னா முக்காவாசி தமிழகத்துல எல்லா திறந்தவெளி கிணறுகள் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. திறந்தவெளி கிணறுகள்ல தண்ணீரே கிடையாது. எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிதான் கிணறுகள்ல தண்ணி இருந்தது, ஆனா இப்ப கிடையாது. இப்ப வந்து ஆழ்துளை கிணறுகள் நம்ம தமிழகத்துல பாத்துட்டீங்கன்னா 1000 அடியையும் தாண்டி விட்டது. விவசாயிகள் இடத்திலேயே இந்த நிலத்தடி நீர் இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேணுங்கும் போது நம்ம இறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நீர்த்தேக்கங்கள் மழைநீர் சேகரிப்பு முறைகள் இதெல்லாம் கட்டாயமா பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு நிலத்தடி நீரும் கிடைக்கும். நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து நம்ம சில திட்டங்களை தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி அறிவிச்சிருக்காங்க. இந்த நீர்த்தேக்கங்கள் மூலமாக எவ்வளவு நீர் மட்டம் உயர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த காலத்துல நம்ம பண்ணிட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா நீர் மட்டம் கீழே போயிட்டே இருக்கு. ஆனா கடந்த ஒரு 10 வருடமா தான் இந்த நீர்வடிப்பகுதி மேலாண்மை திட்டங்களை நம்ம தமிழக அரசு இந்திய அரசோட சேர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. இதனால என்னன்னா நிறைய நீர்த்தேக்கங்கள், நிறைய தடுப்பணைகள், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துறதுனால மண்வளமும் பாதுகாக்கப்படுகிறது, மழைநீரும் சேகரிக்கப்பட்டு நிலத்தடி நீர் மட்டம் உயர வாய்ப்பு இருக்கிறது. என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்ல ஆழம் கீழே போக 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 அந்த பாறைகள் இருக்கிற கனிமங்கள்லாம் கரைஞ்சு தண்ணீர்ல கலக்கு. ஆழம் ஜாஸ்தியாக நிலத்தடி நீரும் தரமும் கம்மியாகும். தரம் கம்மியாகும் போது உடனடியாக என்ன ஆகுது, நம்மளுக்கு மகசூல் பாதிக்கப்படுது. அதனால நிறைய பூச்சிகள் அது சார்ந்த நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்லயும் இதே விதமான சூழ்நிலை தான் இருக்கும் நான் நம்புறேன். இப்ப நம்ம காலகட்டத்திலேயே வந்து 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு தண்ணி. இதுக்கு மேல வர்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, நம்ம குழந்தைகளோ நம்ம பேர குழந்தைகளோ அவங்க எல்லாம் வந்து தண்ணீருக்காக என்ன பண்ண போறாங்க? தண்ணீர் வந்து இதே முன்னாடி எங்க அப்பா காலத்துல எங்க தாத்தா காலத்துல நாங்கெல்லாம் வந்து பைப்புலதான் புடிச்சு குடிப்போம். இப்ப பைப்புல புடிச்சு குடிக்கிற பயம் வந்துருச்சு, ஏன்னா தண்ணீரின் தரம் குறைந்து விட்டது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மேல்பரப்பு நீர், நிலத்தடி நீர் நம்ம சொல்றோம், 30 விழுக்காடுகள் தண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த மேல்பரப்பு நீர் சொன்ன இல்லையா, அணைகள் ஏரிகள் இதுல இருந்து சேகரிக்கப்படுற நீர்ல 30 விழுக்காடுகள் பாத்துட்டீங்கன்னா அண்டை மாநிலங்கள்ல இருந்து நம்ம வாங்கும். அண்டை மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இவங்கள்ட்ட இருந்து வாங்கும். மீது 70 விழுக்காடுகள் தண்ணி நம்ம ஊர்லயே உருவாகுது. நம்ம ஊர்ல உருவாகிற தண்ணிய நம்ம சரியான முறையில பராமரிக்கிறோமா? நீருக்காக வந்து பாத்தீங்கன்னா 3rd உலக போரே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்பயே வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன ஒரு ஒரு பெரிய கவலைனா நம்ம கிட்ட இருக்கிற தண்ணிய நம்ம சரியான முறையில பாதுகாக்கிறோமா? இப்ப பாத்துட்டீங்கன்னா ஏரிகள் இருக்கு, அடைகள் இருக்கு. ஏரிகள் பாத்துட்டீங்கன்னா 39,000 ஏரிகள் இருக்கு. இதுல 10,000 ஏரிகள் தான் சரியான முறையில உபயோகப்படுத்தி மக்கள் பராமரிக்கிறாங்க. மீதி இருக்கிற 29,000 ஏரிகள் வந்து சரியான முறையில பராமரிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்ம மதிக்கிறது இல்ல. ஏரிகளும் அதே மாதிரிதான் அணைகள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கோவை மாவட்டம் இருக்கு. இது எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வு. நீங்களும் வந்து போய் உங்க கிராமங்கள்ல இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. கோவை மாவட்டம் எடுத்துக்கிறீங்க, இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு, நகரமயம் ஆயிவிட்டது. மக்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக இங்க வராங்க, இங்க வந்து இங்கே தங்கிக்கிறாங்க. அதனால வேளாண்மை வந்து பாத்துட்டீங்கன்னா கோவை நகரத்துல இருக்கிற இடத்துல அவ்வளவா இல்லாம எல்லாம் நகரமய கட்டமைப்புகள் நிறைய இருக்கு, வீடுகள் நிறைய வந்துருக்கு. ஆனா இங்க இருக்கிற எல்லா குடிநீர் ஆதாரம்னு பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு 2 அணைகள் தான் இருக்கு. சிறுவாணி அணை இருக்கிறது, பில்லூர் அணை இருக்கு. சிறுவாணி அணை உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கு, கேரளாக்குள்ள இருக்கு, சரிங்களா? நம்ம தண்ணீர் தேவை ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற தண்ணீரை மாசுபடாம கொஞ்சம் தரமா கொஞ்சம் நிதானமா நீர் சிக்கனத்தோட நம்ம உபயோகப்படுத்தினா நீர் நிர்வாகம் நல்லா பண்ணியே பண்ணா கொஞ்ச காலத்துக்கு நீர் தேவை சரி செய்யப்படும் கேட்டுக்கிறேன். மழையினால் மட்டும்தான் நீர் ஆதாரங்களை பெருக்க முடியும், சரிங்களா? மழை ஜாஸ்தி வந்தாதான். எங்களுக்கு சில ஆராய்ச்சிகள்லாம் வந்து நாங்க செஞ்சுட்டு வரோம், மழை அளவு எவ்வளவு இருக்கு, எந்த மாவட்டத்துல குறையுது, எந்த மாவட்டத்துல ஜாஸ்தியாது அப்படின்னு. இது வந்து உலக அளவுல இது பேசப்பட்டு வருது. வறட்சி இருக்குன்னா ரொம்ப வறட்சி ஆயிரும். கடலோர பகுதிகளில் மழை அளவு இருக்குன்னா மழை அளவு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகம் வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன ஏதாவது செய்யறோமா, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற திட்டங்கள்ல நிறைய திட்டங்கள் இருக்கு. உலகம் வெப்பமயமாகுது, காடுகள் அழிக்கப்பட்டு விட்டது, தொழிற்சாலைகள் ஆயக்கழிவுகளை தண்ணீர்ல சேர்த்துறாங்க, காற்று மாசுபட்டு விட்டது. தொழில் மயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், தொழில் மயமாக்குதல் வந்து இயற்கை வளங்களை அழித்து விட்டு தொழில் மயமாக்குதல் வந்து சரியான முறையே அல்ல. ஒரு தொழிற்சாலை வருதுன்னா அதுக்கு தேவையான எல்லா வேளாண் நிலங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம், தொழிற்சாலையை அமைக்கிறோம். அதுல இருந்து வர்ற புகைனால வந்து காற்று மண்டலமே மாசுபடும். அங்க ஒரு பெரிய ஒரு ஓட்டையே இருக்கு, ஓசோன் லேயர் டிப்ளீஷன். இதனாலதான் வந்து மழை பரவலாக பெய்யுதில்லை. மழையளவு பாத்துட்டீங்கன்னா காலங்கள் சார்ந்தும் பெய்யும். உலகம் வெப்பமயமாகிறதுனாலதான் நம்மளுக்கு மழை சரியான முறையில பெய்யறது இல்லை. ஆனா இது இன்னொரு ஆராய்ச்சி நாங்க மழை அளவை வச்சு நாங்க பண்ணிருக்கோம். இதுல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 30 வருடங்கள் மழை அளவு எடுத்து பார்த்திருக்கோம். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பெய்யற மழை நீர் சராசரி 1 வருடத்துக்கு 930 மில்லிமீட்டர் மழை அளவு ஒரு ஆண்டுக்கு பெய்கிறது. ஆனா கோவை இந்த மாதிரி வறட்சி மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா 600-700 மில்லிமீட்டர் தான் பெய்யுது. இதுல ஒரு நல்ல விஷயம் கவனிக்கணும், மலையளவு கம்மியாகுது கம்மியாகுதுன்னு சொல்றோம், ஒரு சில இடங்கள்லாம் மட்டும்தான் கம்மியாகுது, மீதி இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அதே மலையளவு தான் பெய்யுது. இந்த 970 மில்லிமீட்டர் தமிழக சராசரி, இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா மழை நாட்கள், எத்தனை நாட்கள் உங்களுக்கு மழை பெய்யுது ஒரு வருடத்துக்கு? மலையளவின் நாட்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி 65 நாட்கள் இருந்தது, 365 நாள்ல 65 நாட்கள் தான் நம்மளுக்கு குறிப்பிட்டு செயல்னா தமிழகத்துல மழை பெய்யுது. அதுவும் வந்து வடகிழக்கு பருவமழையில மட்டும்தான் மழை பெய்யுது, தென்மேற்கு பருவமழையில அவ்வளவா கிடையாது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு பகுதி கேரளா சார்ந்து இருக்கிறதுனால கோயம்புத்தூர்ல மட்டும் தென்மேற்கு பருவமழையில மட்டும் கொஞ்சம் மழை இருக்கு. இந்த 65 நாட்கள் மழை ஒரு வருடத்துக்கு பெய்வது இப்ப வந்து 45 நாட்களாக குறைந்து இருக்கிறது. ஆனா அதே அளவு தான் பெய்யுது. ஆனா நம்மளுக்கு இருக்கிற கட்டமைப்புகள், ஏரிகள், அணைகள், இது எல்லாமே 65 நாள் பெய்தால் வரக்கூடிய மழையின் அளவை வைத்தே நாம ஏரிகள் அணைகள் எல்லாம் கட்டியிருக்கோம். ஆனா 45 நாட்கள்ல பெஞ்சிருது அந்த மழையளவு. அப்ப அதுக்கு தேவையான கட்டமைப்புகளும் ஏரிகளும் அணைகளும் இது எல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்தினா மட்டுமே நம்மளுடைய மக்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்யும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்லை. நம்ம கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில படித்தேன் 85-89 மே மாசத்துல கூட வெயில் அவ்வளவு தெரியாது, மழையளவு குறையறதுக்கு அப்புறம் வந்து பரவலாக பெய்தது இல்லாம அங்கங்க பெய்யறதுக்கு காரணமே பருவகால மாற்றம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளே வாழ்க்கை முறைகளையும் மாத்திக்கணும். உலகம் முழுக்க இருக்கு, நம்ம நாடும் சைனாவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சைனா நம்மளோட இதுல பீட் பண்ணிட்டாங்க, ஜனத்தொகையிலையும் பீட் பண்ணிட்டாங்க, மாசுபடுதலையும் பீட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இயற்கை வளங்களை வந்து நம்ம சரியான முறையில பாதுகாக்க தவறிட்டோம். வெளிநாட்டுல வந்து இயற்கை வளங்களை நல்ல முறையில பராமரிக்கிறாங்க. நான் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய தொழில் அதிபர்னா நான் வந்து என்னுடைய இயற்கை வளங்களை என்ன நான் என் குழந்தைக்கு கொடுக்க போறேன் அதை நான் பாக்குறது இல்லை. என் குழந்தைக்கு நான் பணத்தை சேர்த்து வச்சு நான் என்ன பண்றேன்? என் குழந்தைக்கு ஒரு தண்ணி வங்கி மாதிரி ஏதாவது இருந்தா பரவாயில்ல, பணம் வங்கி தான் இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம். இயற்கை வளங்களை அழித்து விட்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதோ ஒரு நகரத்தை அமைக்கிறதோ வந்து இந்த மரங்கள்லாம் அழியறதுனால வேற கட்டமைப்புகள் மாசுபடுறதுனால்தான் மழையின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இந்த நீர் ஆதாரங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்னோம், மழையின் நீர் சுழற்சி முறையிலேயே நம்மளுக்கு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல்பரப்பு நீர், நிலத்தடி நீர் நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. மேல்பரப்பு நீர் 90 விழுக்காடுகளுக்கு மேல நம்ம உபயோகப்படுத்திட்டோம், இனிமே உபயோகப்படுத்துறதுக்கு ஒன்றும் அமையாது. ஏன்னா ஏரிகள் கட்ட முடியாது, அணைகள் இனிமேல் புதிதாக கட்ட முடியாது, ஏன்னா கிராமங்கள் அழிந்துவிடும், நம்ம ஜனத்தொகை நிறைய இருக்கு இல்லையா, அதனால அழிந்துவிடும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நிலத்தடி நீரின் பங்கு வேளாண்மையில் 60 விழுக்காடுகளுக்கு மேல இருக்கு, இன்னும் அதிகமாகிக் கொண்டே தான் போகும். நம்மளுக்கு ஒரு இதே இல்ல, ஏன்னா எங்கிட்ட என்னுடைய லேண்ட்ல இருக்கு, என்னுடைய நிலத்துல வந்து இருக்குது கிணறு, நான் எவ்வளவு வேணா பம்ப் பண்றதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்றதுக்கு நான் தயார், தண்ணி மட்டும் எனக்கு கிடைச்சா போகும். இது நிலத்தடி நீர் எப்படி உருவாகுது? இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த கடலோர பகுதிகள் தவிர மற்ற எல்லா பகுதியிலும் கடின பாறை தான். கடின பாறையில பாத்துட்டீங்கன்னா கிணறு வந்து தோண்டுனா தண்ணீரே இருக்கிறதுக்கான வாய்ப்பு 60 விழுக்காடுகள் தான், இல்லைன்னா கிணறுகள் தண்ணி இல்லாமே போகலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு கடின பாறையில. ஏன்னா கடின பாறையில எப்படின்னா மழை பெய்யும் போது நீரூற்றம் பெற்று அந்த பிளவுகள்ல போய் தான் தண்ணி இருக்கு. போர் நீங்க போடும் போது அந்த பிளவுல போய் போர் உளுந்தா மட்டுமே நீர் ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அது கிணறு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஒரு விவசாயி ஒரு பக்கத்திலே ஒரு 5 மீட்டர் வித்தியாசத்திலேயே ஒரு கிணறு போட்டிருப்பாரு, இவரை பார்த்து அடுத்த விவசாயி அவர் 5 மீட்டர்லேயே இன்னொருத்தர் போடுவார். ஆனா இவருக்கு வந்து அந்த பிளவுக்குள்ள தண்ணி கிடைச்சிருக்கும், இவருக்கு கிடைக்காது. இந்த மாதிரி காலகட்டத்தில்தான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிலத்தடி நீர் இருக்கு. விஞ்ஞான பூர்வமாகவும் ஒரு 60 விழுக்காடுகள் தான் சொல்ல முடியும், இந்த இடத்துல தண்ணி இருக்கு, இந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். 60 விழுக்காடுகள் சொல்ல முடியும். இது உலகம் எங்கும் இதே பிரச்சனை தான் சரிங்களா. நம்ம ஊர்ல இந்த கடின பாறை தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால நிலத்தடி நீரை மேம்பாடு செய்யணும் அப்படின்னா இது கண்டிப்பா மழைநீர் சேகரிப்பு முறைகள் மட்டுமே வேற எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு 1121 பில்லியன் கன மீட்டர் வந்து நம்மளுக்கு மொத்த நீர் இருக்கு, மேல்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் பார்த்துட்டீங்கன்னா 431 பில்லியன் கன மீட்டர், சரிங்களா. இதுல வந்து பாசனத்துக்கு பாத்தீங்கன்னா 61 விழுக்காடுகள் நிலத்தடிகள் மட்டுமே நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது மானாவாரி நிலங்கள் தான் நிறைய, 40 விழுக்காடுகளுக்கு மேல மானாவாரி நிலங்கள் தான் இருக்கு. மானாவாரி நிலத்துல உணவு உற்பத்தி எப்படி பெருக்க முடியும்? இதுல வந்து நிலத்தடி நீர் வந்து ஆழ்துளை கிணறுகள் மூலமா மட்டுமே நம்ம செஞ்சுட்டு வரோம் சரிங்களா. இது பாத்தீங்கன்னா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் வருடாந்திரம் 1-4 மீட்டர் வரை குறைந்து கொண்டே வருகிறது. இது சரியான முறையில நம்ம ஒரு கசிவு நீர் கூட்டையோ இல்ல ஒரு பெரிய நீரூட்டம் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பையோ நம்ம ஏற்படுத்தலைனா இன்னும் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு இப்ப வந்து மின் சிக்கனம்ன்றது வந்து ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்மளுக்கு மின் சிக்கனத்தை பத்தி அவ்வளவு தெரியாம இருந்தது. விவசாயத்துக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இதே வந்து ஒரு 10 வருடங்கள் கணக்கோ ஒரு 15 வருடங்கள் கணக்கோ கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா. தொழிற்சாலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நகரங்கள் அதிகமாகிவிட்டது, அதனால அதுக்கு நீர் தேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால 80 விழுக்காடுலேருந்து 10 விழுக்காடுகள் கம்மியாயிருக்கும் நம்மளுக்கு. வளர்ந்த நாடுகள் பாத்துட்டீங்கன்னா வளர்ந்த நாடுகளாக நம்ம எதை சொல்லலாம், அமெரிக்கா சொல்லுவாங்க, ரஷ்யா சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நீர் இருப்பு, ஒரு மனிதனுக்கான நீர் இருப்பு ரஷ்யால வந்து 20,000 கனமீட்டர் ஒரு மனிதனுக்கு, அமெரிக்கால 10,000, இந்தியால 2,200. ஆனா ஒரு ஊர் இருக்கு இஸ்ரேல்னு சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்றதே அவங்க, அங்க 450 கனமீட்டர் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவங்க வந்து இப்ப செய்யற ஆராய்ச்சிகளும் வேளாண்மையும் நல்ல முறையில செய்யறதுனால அவங்க நல்ல மேல வந்துட்டு இருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், தமிழ்நாட்டுல வந்து நீர் இருப்பு வந்து 800 கனமீட்டர் தான் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு அந்த நீரின் முக்கியத்துவம் அவ்வளவா தெரியல. நம்மளுக்கு நீர் சிக்கனம், சிக்கனமா தான் உபயோகப்படுத்துறோம், இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில சேகரிக்க தவறிட்டணும். ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த தகவலை சொல்றோம் உங்களுக்காக. ஒரு கிணறு தோடணும்னா வங்கியில கடன் வாங்கும், அந்த வங்கியில மட்டும்தான் கேட்பாங்க நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளவு இருக்கு, உங்க பிளாக்ல வட்டாரத்துல எவ்வளவு இருக்கு. அது ரொம்ப கீழே போயிருந்தேன்னா உங்களுக்கு கிணறு தோன்றதுக்கு வங்கியில கடன் உதவி செய்யறதுக்கு தகுங்குவாங்க. அதுல இடைவெளி எவ்வளவு இருக்கு, பக்கத்துல எவ்வளவு கிணறு, இந்த மாதிரி ரெகுலேஷன் எல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா மற்றபடி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் பாத்துட்டீங்கன்னா 33% உள்ள கிணறுகள் 100 விழுக்காடுகளுக்கு மேல போயிடுச்சு, அதாவது 1,000 அடிக்கு தாண்டி போயிடுச்சு. 4% வந்து மிக மோசமான நிலையில இருக்கு, மிக மோசமான நிலை. 21% வந்து மோசமான நிலையை கொண்டு வரும், மீதம் உள்ளது வந்து பாதுகாப்பு உள்ளது. இப்போ ஒரு 10 வருடங்களாக மட்டும்தான் நம்ம மானாவாரி நிலங்கள்ல ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், இது வந்து இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் சேர்ந்து செயல்படுத்துறாங்க. 1990 வரைக்கும் நம்மளுக்கு மேல்பரப்பு நீரும் நிலத்தடி நீரும் உரிய பயன்பாட்டில் இருந்தது, ரெண்டுமே சேர்ந்துதான் வந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு சிக்கல்கள், பராமரிப்பு சரியா இல்லாத காரணத்தினால மக்கள் வந்து கால்வாய் பாசனத்துக்கும் ஏரி பாசனத்துக்கும் போறதை தவிர்த்தாங்க. அதனால பாத்துட்டீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டுமே பயன்படுத்தி ஏரிகள் வந்து நம்ம பராமரிக்கிற ஏரிகளை முன்னாடிகள் வந்து குடிமராமத்துன்னு ஒன்னு தகவல் இருந்தது. ஏரியில் உள்ள தண்ணீரை வந்து நாங்க பயன்படுத்துவோம், அதுல வர்ற மகசூல்ல வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை வந்து நம்ம ஏரியின் பராமரிப்புக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப வந்து நம்ம கோயம்புத்தூர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 பெரிய ஏரிகள் இருக்கு, எல்லா தண்ணீருமே மாசுபட்டுகிட்டு இருக்கு. உரிய கவனத்தை நாம செலுத்த தவறிட்டு வரணும். நிலத்தடி நீர் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நிலத்தடி நீரும் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கு, இல்லைன்னா நீங்க மழை நீரை சேகரிக்க தவறிட்டீங்கன்னா நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே தான். அதனால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம சமூகத்தை நம்பிக்காம சரிங்களா. நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும், அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். நிலத்தடி நீர் மேலாண்மை நம்ம சொல்றோம், இது எந்த வகையில நம்ம செய்ய முடியும்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 4 பிரிவுகளா நாங்க பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து கசிநீர் குட்டைகள், தடுப்பணைகள் இது மாதிரிலாம் அமைக்கலாம். இரண்டாவதாக நீர் பாசன மேலாண்மை. நீர் பாசன மேலாண்மைனா சொட்டு நீர் பாசனம், நீர் சிக்கனம் இருக்கு இல்லையா, அது ஏற்படுத்துறது மூலமா எவ்வளவு சிக்கனத்தை நம்ம கடைபிடிக்க முடியும். தெளிப்பு நீர் பாசனம், மழை தூவி இந்த மாதிரி பண்ணா மட்டுமே நம்ம இனிமேல் வருங்காலங்கள்ல நீர் சிக்கனத்தை கடைபிடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீர் இருப்பே ரொம்ப குறைவாக தான் இருக்குது, அது வந்து பயிரின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் சரிங்களா. இது போக மானாவாரி பகுதிகள் நீர்வழி பகுதி மேலாண்மை, முக்கால்வாசி எல்லா வறட்சி பகுதிகளிலும் செயல்படுத்திட்டு வர்றாங்க. முன்னாடியெல்லாம் வந்து நீர்வழி பகுதி இருந்தது அரசு துறைகள் வந்து செய்வாங்க, இப்ப வந்து ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டம் மக்களின் பங்களிப்புடன், அதாவது இந்த திட்டம் செயல்படுத்துறதே வந்து மக்கள் தான், திட்டம் வகுக்கிறதே வந்து மக்கள் தான். அதனால வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் பராமரிக்கிறதும் மக்கள் தான். அதனால இந்த திட்டம் வந்து ஒரு அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. மேலும் இந்த நிலத்தடி நீர் கீழே போகாம ஓரளவுக்கு மேலே வர செய்வதற்கும் இந்த திட்டங்கள் பெருவாரியாக உதவியா இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நீரின் தரம் வந்து நகரப்பகுதிகளில் இந்த நீரின் தரம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. கிராமப்புறங்களில் பார்த்துட்டீங்கனாலும் ஓரளவு கழிவு நீர் எல்லாம் நல்ல முறையில இது பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நீர் நல்லா இருக்கு. உரங்கள்லாம் போடுறோம் இல்லையா, உரங்கள்ல இருந்து வர்ற நீர் கசிந்து நிலத்தடி நீர்ல போடுறதுனால அந்த தரங்கமும் பாதிக்கப்படும். 40,000 ரூபாய் செலவுல நம்ம பண்ணை குட்டைகளை எல்லா நீர்வடி பகுதிகளும் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். இதுல பாத்துட்டீங்கன்னா அந்த வரப்பு இருக்கு இல்லையா, வரப்பு கரை, தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய கரை, இதுல இருந்த மண்ணரிமானம் ஏற்பட்டு கொள்ளளவும் பாதிக்கப்படுது. அதனால என்னன்னா கரைகள்ல வந்து வெட்டிவேர் மற்றும் கொழுக்கட்டை புல் இதெல்லாம் வளர்க்கறது மூலமா குட்டையோட கொள்ளளவு குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, புல் வைக்கிறது வந்து ஒரு குறைவான பணம் தான் நம்மளுக்கு செலவாகும், ஆனா அது வந்து நம்ம கவனத்துல இருக்கிறது இல்லை. முதல் வருடம் நல்ல தண்ணி தேங்கி நிற்கும், இரண்டாவது வருடமும் தேங்கி நிற்கும், ஆனா 3-4 வருடங்கள் கூட குட்டையில தண்ணி குறைவாகவே தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீர்வழி பகுதிகளில் கசிநீர் குட்டைன்னு சொல்றோம் நம்ம, இந்த கசிநீர் குட்டை வந்து ஆயிரக்கணக்கில் நம்ம தமிழகத்தில் நம்ம செஞ்சுட்டு வர்றோம், ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா முதல் 3 வருடங்கள் மட்டும்தான் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு கசிந்து நீர் ஊட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீர் பாத்தீங்கன்னா நீர் தேக்கங்கள்ல இருந்து வர்ற எல்லா மண்புகள்களும் தண்ணீர் தேங்கும் பகுதியில மடிஞ்சிருது. இதனால நீர் உற்பவும் திறன் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. இதுக்காக ஒரு சில ஆராய்ச்சிகளா பண்ணி நீரூட்டத்தை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம சில முறைகள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம வீடுகளில் மேற்கூரையில விழும் மழை நீரை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீர் வடிகட்டி மூலமா வடிகட்டி இந்த திறந்தவெளி கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளுக்குள்ள விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாசன நீர் வேலை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அப்புறம் மலை தூவி இதன் மூலமாக பண்றதுனால 30 விழுக்காடுகள் வரைக்கும் நம்ம நீர் சிக்கனம் பண்ண முடியும். நம்மளுக்கு முக்கால்வாசி வந்து இப்ப ஆட்கள் வேளாண்மைக்கு ஆட்கள் தான் ரொம்ப குறைவாக இருக்காங்க. சொட்டு நீர் பாசனத்தினால ஆட்களும் கம்மியா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கால்வாய் நீர் இழப்பை தடுத்தல், ஏரிகள்ல இருந்து வர்ற தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, அணைகள்ல இருந்து வர்றது. இதுல பாத்துட்டீங்கன்னா இந்த திறன், நீர் உபயோக திறன் பத்தி பாத்துட்டீங்கன்னா 40 விழுக்காடுகள் தான் இருக்கு கால்வாயில இருந்து வர தண்ணி. இதை எப்படி தடுக்கலாம், அந்த மாதிரி முறைகள் ஏதாவது செய்ய முடியுமா? இதனால நிலத்தடி நீர் மேலாண்மை நல்லது. அடுத்தது நீர் விநியோகம் மற்றும் கட்டுப்பாடு, அடுத்து நிலத்தை சமன்படுத்துதல், கோடை உழவு, இது மூலயமா தான் நீர் இருப்ப நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளும் செஞ்சா மட்டும்தான் வேளாண்மையில ஓரளவுக்கு உணவு உற்பத்தி பெருக்க முடியும். இல்லைன்னா பெருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஒரு கட்டமைப்பு மட்டும் இல்லாம ஒரு திரும்பிய நெல் சாகுபடி, நீர் சிக்கனத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் செயல்படுத்துறது மூலமா நம்ம ஒரு விவசாயியோட வாழ்க்கை தரம் எப்படி மேல கொண்டு வர முடியும்ன்ற திட்டத்தை நம்ம செய்யறோம். தரிசுநில மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. தரிசு நிலங்கள்ல ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே வராது. 2 குணங்கள் தரிசு நிலத்துக்கு, என்னன்னா மலை அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் தரிசு நிலங்கள் இருக்கிற இடத்துல. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா மண்ணின் ஆழம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க வந்து உணவு உற்பத்தியை பெருக்க முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு உணவு உற்பத்தியை பெருக்கிறதா குறிக்கோளா இருக்கிறது. அந்த மாதிரி இடங்கள்ல சிறிய திரை வடிவிலான வரப்புகளை போட்டு பெய்யும் மழை நீரை அதே இடத்துல பிடிச்சு வச்சுக்கணும். மரப்பயிர்கள் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆணைக்கட்டி பகுதியில பழங்குடியின மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இடங்கள்லாம் இல்ல. வேளாண் பொறியியல் துறை சார்பாக 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டு ஆழ்துளை கிணறு போடப்பட்டு இந்த மாதிரி விரை வடிவிலான மழைநீர் சேகரிப்பு முறைகளை பண்ணி பெருநெல்லி, பெரிய நெல்லி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கொடுத்தோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல முறையில மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது. நிலத்தடி நீர் மேம்பாடு வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி நம்ம வேளாண்மை மேன்மை அடைய நீங்களா செய்யணும் நான் கேட்டுக்கிறேன்.
இதுவரை தமிழ்நாட்டின் நீர்வளங்கள் குறித்தும் நிலத்தடி நீர் மேம்பாடு குறித்தும்
முனைவர் ரவிராஜ் அவர்கள் கூறிய விவரங்களை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது.